السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العلي العليم. عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزال قدم ابن آدم يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما بلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علمه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகர சண்புடையனுமாகி எல்லாம் வல்ல குஸ்பஹானஹு தஆலாவுக்கே புகழனே. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளை கியாமம் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா பள்ளி வாயிலில் ஏசிகாப்புடைய நியத்துடன் பெற்றிருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தினும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து நம்மை அனுப்பி வச்சிருக்கிறான். உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோரும், இதற்கு முன்னால் வந்தவர்கள், இப்ப இருக்கக்கூடியவர்கள், பின்னால வர இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகை விட்டும் பிரியக்கூடிய மௌத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை நம்ம அனைவர்களும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு கொஞ்ச காலம் குறுகிய காலம், யாருமே நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்வதில்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உலகத்தினுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக முடியப் போகிறது, அவசரமாக முடியப் போகிறது என்ற விடயத்தை சொல்லும் பொழுது சொன்னார்கள், நான் தொழுகையிலே ஒரு சலாம் கொடுக்கிறேன், அந்த சலாத்தை கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் என்னுடைய உயிர் பிரிஞ்சிருமோ தெரியாது என்ற கருத்தை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே,
தொழுகையில நாங்க சொல்லுகிறோம், தொழுகையினுடைய எல்லா நிலைமைகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் நமக்கு தெரியும். அது கியாமுடைய அதாவது நிற்கக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் சரி, ருக்குவுடைய சுஜூதுடைய அல் ஜுலூசு பைன சஜதத்தையும் ரெண்டு சஜிதாக்களுக்கு இடையில உட்காரக்கூடிய இருப்பாக இருந்தாலும் சரி, ஏசிதாளுடைய நிலைமையாக இருந்தாலும் சரி, ஏழைய நிலைமைகளாக இருந்தாலும் சரி, தொழுகையிலே ஓதுவதற்கென்று ஏதாவது ஒன்று இருக்கிறது. அது ஒரு கிராத்தோ தஸ்பீஹாத்தோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் ஓதுவதற்கென்று இருக்கிறது தொழுகையினுடைய ஏனைய சந்தர்ப்பங்களில். ஆனால் ஒரு சலாம் கொடுத்ததன் பின்னால் இன்னொரு சலாம் கொடுக்கும் வரைக்குள்ள நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஓதுவதற்கென்று ஒன்றுமே கிடையாது. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்த வரக்கூடிய விஷயம் என்னண்டா, நிமிடங்கள் கூட எடுக்கிறதுக்கு முடியாது, சில செகண்ட்கள் தான், செகண்ட்கள் கூட. உலகத்தில் நாம் உயிரோடு இருப்போம் என்பது உறுதி இல்லை என்பதை தான் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாகவே ஹதீஸின் மூலமாக உணர்த்த வருகிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய நிலைப்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய ஆசா பாசங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் நம்முடைய உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு பார்த்தால் நமக்கே புரியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் அல்லது ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய விடயங்களை நாம இப்பவே முடிவு செய்து வைத்திருக்கிறோம் அல்லது நினைச்சு வச்சிருக்கிறோம். ஒரு வேலை ஆரம்பித்து இத்தனாம் ஆண்டுதான் முடியும், அதை முடிப்பேன் நான் அல்லது அதை நான் செய்வேன் என்பதை நாவின் மூலமாக சொல்லாவிட்டாலும் செயல் ரூபமாக அன்றாடம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம் விளங்குவதற்காக வேண்டி. உதாரணமாக ஒரு சாமானை நாம வாங்கி ஒரு செக் கொண்டு கொடுக்கிறோம், அது ஒரு 3 மாசமோ 4 மாசமோ 5 மாசமோ சேர்த்து கொடுக்கிறோம். நமக்கு யாரு உத்தரவாதம் தந்தது அந்த 3 மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் அல்லது 2 மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன், சரி 1 நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு யார் நமக்கு உத்தரவாதம் தந்த? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னண்டா, குறுகிய காலம் கொஞ்ச காலம், எதுவரைக்கும் நாம் இருந்தோமோ இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் சொல்றது கேளு, எப்ப நாம பிறந்த டேட் எப்பன்னு கேட்டா எல்லாரும் சொல்வோம். நம்முடைய முடிவு திகதி எப்ப நாங்க மௌத்தா போவோம் யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்றதுக்கு தெரியாது, சொல்லுவார்கள், பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நாம் சொல்ல முடியாது. அற்பமாக நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உற்பத்தி டேட்டு முடிவு டேட்டு நாங்க போடுறோம், நமக்கு கிடையாது, இருக்கு, யாருக்கும் அவரவர் சொல்றதுக்கு முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அப்ப ஒரு குறுகிய காலம் கொஞ்ச காலம், இந்த வாழ்க்கையை முடித்ததன் பின்னால் கபருடைய வாழ்க்கை நீண்ட காலம், எவ்வளவு நாள் வரைக்கும் இருப்போம் யாருக்கும் தெரியாது. கபருடைய வாழ்க்கை முடிந்ததன் பின்னால் மஹ்ஷருடைய மைதானம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமம் வரைக்கும் யாரெல்லாம் உலகத்தில் வர இருக்கிறார்களோ வந்தார்களோ எல்லாரும் ஒரே மைதானத்தில் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இதுதான் கியாமத்துடைய நாள். எவ்வளவு பயங்கரமான நாள்! நிறைய ஹதீஸ்களில் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கியாமத்துடைய நாள் இப்படிப்பட்ட நாள் தான் என்று நிறைய ஹதீஸ்களில் விரிவாக தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் நாயகம் செல்லதாலும் சொன்னார்கள், அந்த மறுமை நாளில் இன்று உலகத்தில் பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியன் நாளை கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கும் மேலால் ஒரு ஜான் தூரத்தில் அல்லது ஒரு மைல் தூரத்தில் இந்த சூரியன் இருக்கும். கொஞ்சம் யோசிப்போம், பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து அடிக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தை நமக்கு தாங்கிறதுக்கு முடியாது. வெளியில இறங்கியலா நாங்களே எங்களுக்குள்ளேயே அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடியவரிடத்தில் நாங்கள் சொல்றோம், சும்மாவே சொல்லிப்படுவது, நாவுல இருந்து வார்த்தைகள் சும்மாவே வரும். வெயில் கூட சரியான வெயில் நாங்களே சொல்றோம். இது பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பம், இதை தாங்கிக் கொள்றதுக்கு முடியாது. ஆனா கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனுடைய தலைக்கு மேலால் இந்த சூரியன் இருக்குமெண்டா, எவ்வளவு வெப்பமாக இருக்கு. அருமநாயகம் செல்லலாசன் சொன்னார்கள், இந்த சூரியனுடைய வெப்பத்தால ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் இருந்து வியர்வைகள் வட்டியும், இந்த வியர்வைகள் ஆறுகள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் செஞ்ச பாவத்துக்கு தக்க பாவத்தினுடைய அளவுக்கு உடம்புல இருந்து வரையக்கூடிய வேர்வை ஒவ்வொரு மனிதனையும் மூழ்கி இருக்கும். இதிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பான். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சில மனிதர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் வியர்வை இருக்கும், சில மனிதர்களுடைய முழங்கால், சில மனிதர்களுடைய இடுப்பு, சில மனிதர்களுடைய கழுத்து, சில மனிதர்களுடைய தலைக்கு மேலால் வியர்வைகள் ஆறுகள் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். இதிலே உலகத்தில் செஞ்ச பாவத்துக்கு தக்க வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார். சொல்றதுக்கெல்லாம் லேசி, தண்ணி மூழ்கினா எவ்வளவு நேரம் அந்த தண்ணிக்குள்ள மூச்சு பிடிக்கிறது கேளு. அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் அந்த கியாமத்துடைய நாளையில் சில மக்கள் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். உலகத்தில் நல்லவர்கள், நல்ல விஷயங்களை செய்தவர்கள், அமலிபாதத்தை செய்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள் அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். அதே சில வேறையா வரும். அந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படி பயங்கரமான நாள் தான் அந்த கியாமத்துடைய நாள். ஒருமுறை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய நாளை பத்தி சொல்லிக் கொண்டே மஹ்ஷருடைய மைதானத்தில் கபர்ல இருந்து எல்லாரும் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் நிர்வாணிகளாக ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபியுடைய மனைவி, நபியிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் ஆடை இல்லாமல் எழுப்பப்படும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாமே எல்லாரும் இருப்பார்கள், ஒருத்தர் இன்னொருத்தருடைய மறைவிடத்தை பார்த்துக் கொள்வார்களா? பரமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கியாமத்துடைய நாளின் அமளி துமளிகளில் அந்த கவலையில் யாரும் யாருடைய மறைவிடத்தையும் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொருத்தரும் நான் இன்றைய தினம் எனக்கு வெற்றி கிடைச்சிடுமா, விமோசனம் கிடைச்சிடுமா, நான் தப்பிடுவேனா என்ற சிந்தனையில் தான் இருப்பார்கள். வேற எந்த சிந்தனையும் அவர்களிடத்தில் ஓடாது என்பதை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருமே யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு தப்பிடேனுமா, ஈரேற்றம் கிடைச்சிருமா, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நாள் தான் இந்த பயங்கரமான கியாமத்துடைய நாள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எல்லாரையும் பார்க்க, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாம வரைக்கும் எல்லாரும் ஒரே மைதானம், ஒரே நிலைமை. எல்லாருக்கிட்டையும் அஞ்சு விதமான கேள்விகளை அல்லாஹ் கேட்க இருக்கிறான். எல்லாரும் அந்த கேள்விக்கு பதில சொல்லணும். சொன்னாத்தான் வெச்ச கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறது கேள்வி. இதைத்தான் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு கதம இப்னி ஆதம் யௌம அல் கியாமத் மின் இன்ட ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் கம்ஸ். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்க்கு முன்னால ஒவ்வொரு ஆதமுடைய மகனையும் பார்த்து, ஒவ்வொருத்தரையும் பார்த்து அஞ்சு விதமான கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு பதில சொன்னா தான் வெச்ச கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கல். லா தஸாலு கால் அங்கிட்டு போகாது, கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கலாம். அதே மாதிரி இருக்கும் எப்ப இந்த கேட்கப்படக்கூடிய அஞ்சு கேள்விகளுக்கும் பதில சொல்லும் வரைக்கும் வெச்ச கால் எடுத்து இன்னொரு வைக்கிறது கேளாது. அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, அஞ்சு கேள்வியையும் பின்னால சொல்றேன். இந்த அஞ்சு கேள்விக்கும் பதில எங்க தயாரிக்கிறது, எங்க தயாரிக்கிறது? ஆலமுல் அருவா ரூகளாக இருந்தோம் அங்கேயா தயாரிக்கிற? அலமுல் அர்ஹாம் தாயினுடைய கட்பறையில் இருந்தோம் அங்கேயும் தயாரிக்கலா? கபர்ல பயிற்சுமேலா? அப்ப இடையில இருக்கக்கூடிய இந்த உலகத்துல வச்சு, அதனால தான் நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவை கொடுத்திருக்கிறான். சிலவங்களுக்கு 50, சிலவங்களுக்கு 60, சிலவங்களுக்கு 70, சிலவங்களுக்கு 100, சிலவங்களுக்கு 10, 20, 30, இந்த கால அளவை கொடுத்திருக்கிறான். இந்த அளவுல தான் இந்த கேள்விகளுக்குரிய பதில தயாரிக்கும். அதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை எப்படி கழிச்சோமோ அதுதான் பதில். அன்பாத இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால தான் ஞாபகம் மூட்டிக் கொள்றது, நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, இந்த கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் நாளை கியாமத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது பதில் சொல்றதுக்கு தயாரிக்கக்கூடிய முறையில் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும். இல்லைன்னா பதில சொல்றது கேடா. ஒரு கேள்வி எப்படி உங்களுடைய வாழ்க்கை காலத்தை எப்படி கழிச்சு? ஒரே கேள்வி எல்லாமே வரும். குழந்தைகளிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், சிறுபிராயம், வாலிபம், வயோதிபம், ஹராத பேணினுமா, ஹராத செஞ்சோமா, ஹலாலான முறையில வாழ்க்கை அமைச்சோமா, வியாபாரம் எப்படி இருந்துச்சு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, மற்றவர்களோட பழகுறது எப்படி இருந்துச்சு, புறம் பேசினோமா, மற்றவங்களுக்கு நோவினை செஞ்சோமா, மற்றவங்களுடைய சொத்தை எடுத்தோமா? அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் உள்ள முழு விஷயங்களையும், முழு வாழ்க்கையையும் ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறான். சுருக்கமாக பதில சொல்றது கேளும். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சிருந்தால், யா அல்லாஹ் நீ சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சே, அதுக்கு நேர் எதிராக இருந்தால் பதில சொல்ல முடியாது. வெச்ச கால் எடுத்து இன்னொரு எட்டு வைக்கிறது கேளார். இரண்டாவது ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய வாலிப காலத்தை எப்படி கழிச்சு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாவது கேள்விக்குள்ள இரண்டாவது கேள்வியும் அடங்குது. முழு வாழ்க்கை வரைச்சில வாலிபமும் அதுல ஒரு பகுதி, அதுவும் அடங்குது. ஆனா அல்லாஹ் பிரத்யேகமா இரண்டாவதா இன்னொரு கேள்வியாக வாலிபத்தை மட்டும் அல்லாஹ் கேட்டான். வாலிபத்தை எப்படி கழிச்சி அந்த வாலிபம் என்றது நாங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பருவம் அல்ல, விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து பொக்கிஷம். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அரசுடைய நிழலில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அதனால செல்லலாசம் அவர்கள் ஏழு கூட்டத்தினர்கள் அரசுடைய நிலையில் இருப்பார்கள். அதுல ஒரு கூட்டம் ஷாபுன் வாலிபர் நசபீபாதத்தில்லா, அவருடைய வாழ்நாளை வாழ்க்கையை அந்த வாலிபத்தை இபாதத்தில் கழித்த வாலிபர் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார். இன்னொரு கூட்டம் ஒரு மனிதர் வாலிபரையும் பொருந்தும், ஒரு பெண் தன்னை தகாத முறையில் நடப்பதற்கு அழைத்து அந்த மனிதர் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயந்து கொள்றேன், தகாத முறையில் நடக்கிறதுக்கு எனக்கு முடியாது, அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தப்பித்துக் கொள்றானே தவிர்த்து கொள்றானே, இந்த மனிதனும் அரசுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார். மற்ற பருவங்களை விடவும் வாலிப பருவம் தான் வேகமான பருவம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முதலாவது கேள்விக்குள் அடங்கியும் கூட இரண்டாவதாக ஒரு கேள்வியாக வாலிபத்தை எப்படி கழித்தோம் என்றத அல்லாஹ் கேட்கிறான். அது ஒரு பொறுமை, யாருக்கும் மறக்க முடியாது. வயோதிகர்கள் ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த வாலிபத்தை மறக்க முடியாது, மறக்க மாட்டான். காரணமா ஒரு வாலிபர் ஏதாவது வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார், ஒரு வேலையை செய்யறார், சரியா செஞ்சு முடிக்கிறார் இல்ல, அல்லது ஒரு பாறை பாதையில் ஒரு கல் இருக்குது, ரெண்டு மூணு வாலிபர்கள் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியாது. ஒரு பெரிய மனுஷர் வயோதிபமானவர் இவங்களை பார்த்தா சொல்லுவாரு, உங்களோட பருவத்தில் அப்ப நாங்க இந்த வேலையெல்லாம் சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவோம், இந்த கல்ல தனிய தூக்குவோம், உங்களுக்கு மூணு பேர் சேர்ந்து தூக்கேலா, நான் தனியே இந்த கல்ல தூக்கி போட்டிருப்பேன். அப்ப அந்த இஸ்லாமிய சகோதரிகளே, மறக்க முடியாத பருவம் தான் வாலிபம். தெளிவாவே நமக்கு விளங்குறதாக இருந்தா ஒரு சாண்ல உட்காந்து சாப்பிடுறோம், மூணு வாலிபர்கள் இருப்பான், ரெண்டு வயோதிபர்கள் இருப்பான், சரியா சாப்பிட மாட்டான், சாப்பிடவும் ஏலா சாண்ல சாப்பாடு மிச்சமாயிருக்கும். பெரியவர் சொல்லுவார், உங்களோட பருவத்தில் இது மாதிரி மூணு நாலு சகன் சாப்பாட சர்வ சாதாரணமா சாப்பிடுவோம், இப்ப ஒரு சகன் சாப்பாடையே சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அன்றாவது இஸ்லாமிய சோர்களை, நான் சொல்ல வர விஷயம் யாருக்கும் மறக்க முடியாது. அவ்வளவு பெருமதியான பருவம் தான் இந்த வாழ்வு. இதே மாதிரி நேரான பாதையை விட்டும் வழிகேடுடைய தவறான பாதைக்கு செல்வதற்கும் லேசான ஒரு பருவமும் கூட இலகுவான பாதையும் இந்த வாலிபம் தான். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனாலதான் இந்த விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. பெற்றோர்களே, எங்க எல்லாருக்கும் மிகப்பெரியது ஒரு பொறுப்பு இருக்குது, வாலிபர்களை பாதுகாக்கிறது. நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு, இருந்தாலும் கூட நான் அண்மையில் நடந்த சில நிகழ்வுகளை ஞாபகம் ஊட்டிக் கொள்றேன். எல்லாரும் தவறு நடக்க முடியாது அப்படின்னு இல்லை, சில நேரம் தவறுதலாகவும் இருக்கும், ஆனால் அதால பெரிய விளைவுகள். தெளிவாக சில விஷயங்களை சொல்லவும் முடியாது, மாற்று மத சகோதரர்களுடைய அவர்கள் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய பெய்களை நம்முடைய சில வாலிபர்கள் உடைத்தார்கள். உண்மை நிலைமை தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, நாம் வலியுறுத்த இல்லை, இஸ்லாத்திலையும் இல்லை. யார் செய்யற, யார் பார்க்கிற, யார் கவனிக்கிற, ஒரு கிழமைக்குள்ளாடி ஒரு கிழமைக்குள்ள அவர்கள் மதிக்கக்கூடிய பெரும்பான்மை இனத்தவர்கள் மதிக்கக்கூடிய புராதன பழைய எங்களுக்கு பக்கத்தில் தான், அப்படிப்பட்ட இடத்தில் நம்முடைய முஸ்லிம் வாலிபர்கள் 7 பேர் போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டு இன்றைக்கு ஜெயில் நெய்கிறான். எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சதை தான் சொல்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோதர்களை, இதெல்லாம் நாமெல்லாம் படித்த மக்கள், தெரிஞ்சவர்கள், மற்றவரை மதிக்கோடும் தரையில் எடுப்போமே போட்டோ, மரத்துக்கு கீழே, அதாவது சீனுக்கு கீழே ஏதாவது எடுப்போமே. எங்க எடுக்கணும், எங்க எடுக்க கூடாது, விவசாய தெரியாதா? அதால் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை போகுது. இனக்கலவரம் உருவாகிறதுக்கு கூட அது ஒரு காரணமாக அமைய பார்க்குது. நான் சொல்ல வர விஷயம் என்னண்டா, நம்முடைய வாலிபர்களை நாம் பாதுகாக்கோம். வேகத்தில் ஏதோ செய்யறான் பள்ளி நிர்வாகிகள், ஊர்ல பொறுப்புல இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் நம்முடைய வாலிபர்களை கவனிக்கிறது பாதுகாக்கிறது கடமை. பெற்றோர்களுக்கு அதை விட முக்கியம் இருக்குது. இந்த வாரம் போதை வஸ்தை ஒழிக்கும் வாரம் பிரகடனப்படுத்தி அகிலேகி ஜம்மியத்துலமா வலியுறுத்தி கொண்டிருக்குது. நம்முடைய ஜனாதிபதி தொடக்கம் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் லெட்டர் அனுப்பப்பட்டு ஆனால் அதிகமா நம்முடைய வாலிபர்கள் இதன்பால் சின்ன சின்னாக்கள் ஒரு கணிப்பீடு ஒன்று படித்தன், ஒரு ஆய்வு உண்டு. சில நேரம் உண்மையாய்க்கலும் பொய்யாய்க்கலும் ஆய்வு, பிரபல்யமான ஒரு பத்திரிகையில் வந்த ஆய்வு, பாடசாலை மாணவர்களில் 11-15 இடைப்பட்ட வயசில் உள்ள மாணவர்களில் 11-15% ஆண் மாணவர்கள் போதைக்கு அடிமை, பெண் மாணவிகளில் இதே வயதில் 11-15 இடையில் 7% பெண் மாணவிகள் புகைத்தலுக்கு அடிமை, விரும்பியோ விரும்பாமலோ ஜோக்குக்காவது வாபஸ் குடிச்சிட்டு போடுறது அல்லது யாராவது தெரிஞ்சாக்கள் எடுத்துட்டு போடுறது, ஒவ்வொரு லெவல்ல இருக்காது. பாப்பா தானே கொடுத்து வாங்க சொல்றார், மனை பெய்த ஒரு பீதி கட்டு வாங்கிடுவா, அல்லது ஒரு சிகரெட் பொட்டி வாங்கிடுவா, வாங்கிட்டு வர சில பொடியை யோசிக்கிறான், சின்ன பொடியனா இருந்தாலும் சரி. இது ஒரு முக்கியமான விஷயம் ஆயிருக்கும் போல வாப்பா நாளுக்கு நாள் இழுத்து தள்ளுறாரு, நானும் உண்டை இழுத்து பார்ப்போமே. பழக்கம் ஆரம்பிக்குது. தனிய போய் ஒழிச்சு வந்திருக்கும் தெரியாம குடிக்கிறான், பெருசாயினத்துக்கு போற ஓபனா குடிக்கிறான். யார் பழக்கியது? யார் பழக்கிறது? பெற்றோர்களே, எங்களுக்கு பெரிய ஒரு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்குது. அதால உள்ள விளைவுகளை பத்தி நாம் பேசல. அந்த பக்கத்துல போட்டிக்கு வாலிபர்களை பாதுகாக்கும். இன்றைக்கு பயங்கரமான போதைகளுக்கு நிறைய பேர் அடிமை, நிறைய வாலிபர். ஒவ்வொரு பேர்ல கேஜி நிறைய பேர் இதை சப்ளை பண்றது, எடுக்கிறது, கொடுக்கிறது, இறக்குமதி செய்யறது. அல்லாஹ் மன்னிக்கணும் எங்க எல்லாரும், நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் பத்திரிகையில பாக்குறீங்க தானே, நாளுக்கு நாள் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதுல உலை உழைப்பேர் அந்தாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாலிபர்களை பாதுகாக்கணும். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை. இந்த நிலைமைகள், இந்த சூழல்கள் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம் உண்டோ, அதை விடவும் மிக முக்கியமானது கெட்ட சகவாசம், கெட்ட நண்பர்கள். பெற்றோர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கட புள்ள வாலிபர்கள் மட்டுமல்ல இதுல எல்லாரும், யாரோட பழவுறான், அவன கூட்டாளி யார், சூழல் அவசரமா மாத்திரம் எல்லாரும் எல்லாரையும் யார் அவன் கூட்டாளி, யாரோட போறான், யாரோட வாரான். பழக்கம் இல்லாதவனும் பழக்கத்தை உருவாக்கி கொள்வான். இதை கவனிக்கிறது சமூக அக்கறை உள்ள சமூக சேவகர்கள், பள்ளி நிர்வாகிகள், பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், உலமாக்கள், எல்லாருக்கும் மிகப்பெரியதோர் கடமை. அன்றாவது இஸ்லாமியர்களே, அப்படி வந்தால் நாம் நம்முடைய சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக, ஒடுக்கப்படக்கூடிய சமூகம் அல்லாமல் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு முடியும். ஆனால் உருவாக வேண்டும் என்றால் தனிநபர் ஒவ்வொருத்தரும் இது சம்பந்தமாக நம்முடைய யோசனையில் கவலையில் எடுக்கணும். அவர் பார்த்துக் கொள்வார், இவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார், இவர் செய்வார் என்றில்லாம். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு கடமை இருக்குது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்று நினைச்சு நாம் செயலில் இறங்கி இதுக்குள்ள வேலையை செய்வோம் என்று சொன்னால், ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கலும், ஒரு சிறந்த நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை மன்னித்து தருவாயாக, உன்னால பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக, முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக, முஸ்லீம்களை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வச்சுடுவாயாக, முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்லாமலாக்கிடுவாயாக, முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. நம்முடைய வாலிபர்களில் யாரெல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. வாலிபர்கள் வாலிபர் அல்லாத யாரெல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் மீண்டு வருவதற்கு நீ தோஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்வதற்கு அவர்களுக்கு நீ மனதில் ஆசையை ஏற்படுத்துவாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்து அருள்வாயாக. நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு நீ தோஃபீக் செய்வாயாக. வாஆகிரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.